ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பதிகம் வந்து நமக்கு திருமண படலம். அம்பாளுக்கு கல்யாணம் ஆகணும், திருக்கல்யாணம் ஆக வேண்டும். இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு அவருடைய திருமணம். அம்பாள் அரசாட்சி பண்ணுறான்னா அவருடைய ஆஜ்ஞா சக்கரம் சூரியன் போல இருக்கு. சூரியனால் எப்படி இருட்டானது விலகுமோ அது போல துக்கம் என்பது அவருடைய ஆட்சியிலே இல்லை. இந்த ஆஜ்ஞா சக்கரத்தினுடைய பிரகாசத்தினால துக்கம்ங்கிற இருட்டானது விலகெடுத்து அவருடைய அருட்குடை வெண்கொற்ற குடை சந்திரனை போல குளிர்ந்த நிழலை மக்களுக்கு தருகின்றது, கருணையாக நிழலை தருகின்றது. அப்படி தனித்த அரசு இருக்கிறாள். பொதுவா ஒரு ராணிங்கிறவ பக்கத்துல ராஜா இருப்பா, அப்படி இல்லாம இவள் மட்டுமே ராஜா ராணியா இருக்கா. எல்லாரும் இதுவரையிலும் உலகத்துல பாத்துக்கிறது ராஜா பக்கத்துல ராணியை பார்த்திருக்கா, தனியா ராணியை பார்த்தது இல்ல. முதல்ல இப்படித்தான், பின்னாடிதான் நம்ம காலத்துல தான் எலிசபெத் ராணி எல்லாம், அந்த காலத்துல முதல்ல அவதான் மீனாட்சி தான். அவளுக்கு திருமண பருவம் வந்தது. ஈர்க்கடை போகா இளமுலை அந்த பருவத்தை கண்டு பெற்ற தாய் மனதிலே வருத்தம் வந்ததுதான். மீனாட்சி சொல்றா, அம்மா நீ பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்க, உன்னுடைய என்னுடைய சிரமம் தெரியாம நீ ராஜ பரிபாலன மண்டலத்திலேயே எண்ணம் வச்சுட்டு இருக்கிற, தகுந்த மாப்பிள்ளைட்டா உன்னை பிடிச்சு கொடுக்கணுமேங்கிற வருத்தம் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு மீனாட்சிட்டே சொன்னாளாம். ஏன்னா அவள் ராணி, தான் ஒரு பிரஜை, ஆகவே தன்னுடைய துக்கத்தை சொன்ன. அப்படின்னா மீனாட்சி சொல்றா, நீ வருந்தாதம்மா, உரிய காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா மனசு நுங்குறவரே சொல்லலை. பயப்படாதம்மா, சரியான நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நீ பயப்படவே பயப்படாது என்று அம்பாள் சொன்னார். அன்னை நீ நினைந்த எண்ணம் ஆம் பொழுது ஆகும், உரிய நேரத்தில் ஆகும், எனக்கு கல்யாணம் ஆகாதோன்னு நீ பயப்படுறிய, நிச்சயமா ஆகும், என் கணவனை நான் அறிவேன் என்று சொன்னேன். சொல்லிட்டு நீ இங்கே இரு, நான் திக்விஜயம் பண்ணுறேன், எல்லா தேசத்து அரசர்களையும் அடிமைப்படுத்தி அந்தந்த ஊரில் எத்தனையோ பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மதுரைக்கு வர வேண்டாமா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா, நம்ம மக்களுக்கு அந்த செல்வங்கள்லாம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் ஒரே இடத்துல விளையலையே, ரஷ்யாவில் விளையிறது அமெரிக்காவில் விளையிறதுலாம் நமக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திக்விஜயம் புறப்படுறா. புறப்பட்டு என்ன பண்ணுறா, அம்பாளுக்கு தபஸ்னால நிறைய சக்தி இருக்கு. ஆகாச மார்க்கமா அவள் தன்னுடைய குதிரையை செலுத்த முடியும், தேரை செலுத்த முடியும். ஆனா சாதாரண மனுஷ சைன்யங்கள், ஆடவர்களும் மகளிருமா இருக்கின்ற சைன்யங்களுக்கு அந்த தபஸ் உண்டோ? கிடையாது. ஆனால் தன்னுடைய தபஸை பகிர்ந்து அளித்தாளாம் திக்விஜயத்தின் போது. அவள் கூட வர சைன்யங்களும் குதிரைகளும் தேர்களும் யானைகளும் காலால் படைகளும் அம்பாள் ஆகாசத்துல பறந்தா அதுகளும் பறக்கும். அதே மாதிரி தன்னுடைய தபஸை கொடுத்தா அவளுக்குலாம். அதனாலதான் இந்திராதி லோகங்கள்லாம் போய் சண்டைப்படக்கூடிய சக்தியானது வருகின்றது. கைலாசத்துக்கும் போறா, தன்னை போல் விண்ணில் செல்ல வலியராக்கினாள். எளிமையாக தமிழ்நாட்டு மன்னர்களெல்லாம் வென்றாள். அம்பாள் திக்விஜயம் புறப்படுறான்னு சொன்ன உடனேயே சேரர்கள் சோழர்கள்லாம் வந்து அம்பாளை வணங்கி, அம்மா எங்கள் நாட்டை கடந்து நீ செல்லலாம், எங்கள் நாட்டிலே உனக்கு தடை கிடையாது, அதனால் சண்டையே இல்லாம தமிழ்நாட்டை கடந்து சென்று விட்டாள். அப்புறம் அங்கங்கே போனால் கூட இவருடைய பெருமை அறிந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மன்னர்களும் வணங்கினார்கள். வடநாட்டில் இருக்கிற சிலர் மட்டும் சண்டை போட்டாங்க, அவர்களெல்லாம் அம்பாள் எளிதிலே வெற்றி பெற்றாள். அப்படியே நேபாளம் காஷ்மீரம் போன்ற தேசங்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டே, ராஜஸ்தான் காசி எல்லாத்தையும் வெற்றி பெற்று கொண்டு அந்த கைலாச பர்வதம் தனி மலையாக, இமயமலையினுடைய அந்த ரேஞ்ச் மலைத்தொடருக்கு பின்பக்கம் ஒரு தனி வைரக்கல் போல இருக்குது, காங்கிரீம் போச்சே என்று திபெத்திய மொழிகிறதுக்கு பெயர். அது வந்து தனி ஒரு வைரக்கல் போல இருக்கின்ற சாத்விகமான கைலாச பர்வதம். அது பல 108 கோடி ருத்ர கணங்கள்னால காவல் பண்ணப்படுறது, கட்டி நகர் என்று பெயர். அதை போல காவல் மிகுந்த நகரம் கிடையாது, அந்த நகரத்துக்குள்ளே எளிதில் யாரும் பிரவேசிக்க முடியாது. பரமேஸ்வருடைய கிருப்பையும் நந்தியம்பெருமானுடைய ஆணையும் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஈஸியாக அங்கே வந்து யாரும் ஏமாற்றிட்டு போக முடியாது. இந்த சிடிசிபி அந்த கேமராலாம் தேவையே இல்லை. 108 ருத்ர கணங்களே கேமராவாக இருக்குங்க, என்ன ஏகப்பட்ட போலீஸ்காரன் இருக்கிற இடம் அது, கடிநகர்னு பேர் கைலாசத்துக்கு. அந்த கைலாசத்துக்கு மேலேயும் படையெடுத்து போகிறாள் அவள், எல்லாரையும் ஜெஜின்னு கைலாசத்துக்கு போயிட்டா. கைலாசம் என்ன பண்ணுறதா, அம்பாள் பிரிந்து போயிருக்கிறாள், திரும்பி வரா. கைலாச பர்வதம் அம்பாளை வா என்று சொல்லி அழைப்பதை போல அருவியாகின்ற கண்ணீரை சிந்தினதான். அருவிகள் கொட்டுறது கைலாசத்துலேருந்து. கைலாசத்தை விட்டுட்டு மதுரைக்கு போன அம்பாள் திரும்பி வரா கைலாசத்துக்குன்னு சொல்லி கைலாச மலை என்ன பண்ணுறது, கண்ணீர் அருவி பெருக்கியது. அந்த அருவியினுடைய ஒலி என்ன பண்ணுறது, அன்னை நீ வா, மீண்டும் வா என்று கூப்பிடுற மாதிரி ஒலி இருக்கு. அப்புறம் கைலாசனுடைய பிரகாசம் வெளுப்பாக இருக்கு. அது என்ன பண்ணுறது, நமக்கு வேண்டியவாளை பார்த்தா நம்ம முகம் வந்து பிரகாசமாகி சிரிக்கிறோம், பல்லு தெரிகிறது. வான்னு சொல்கிறத நம்ம சிரிப்பிலேயே காட்டிடுறோம். அதுபோல் கைலாசம் வெளுத்து போய் அம்பாளை வா வான்னு கூப்பிட்டுதான். அப்படி அம்பாள் போகிறா, கைலாசத்தை பேதிக்கிறா. அம்பாளுடைய சைன்யங்கள்லாம் கைலாசத்தின் மீது ஈட்டிகளையும் அந்த வில்லிலிருந்து பானங்களையும் சரமாரியாக பொழிகின்றன. உடனே அங்கே காவல் காக்கிற கணங்கள்லாம் வந்து போரிடுகின்றன. போரிட்டு தோற்று நந்தியம்பெருமான்கிட்ட போரிடுகின்றன. நந்தியம்பெருமான் ரீஇன்ஃபோர்ஸ்டு ரெஜிமெண்ட்டோட வரார். போலீஸ்காரனுக்கு முடியலன்னா துணை ராணுவம் வரும். அதுபோல் நந்தியம்பெருமான்ட்டு ராணுவம் வருது, வந்து அதுவும் தொற்று போகுது. எல்லாம் தொற்று போகணும்னா நந்தியம்பெருமான் என்ன பண்ணுறார், நேராக பரமேஸ்வரன்ட்டு போய் விண்ணப்பம் பண்ணுறார். மதுரையிலேருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவளோட ஒரு சைன்யம் வந்திருக்கு. முதல்ல அவர்கள் எப்படி இப்படி ஆகாச மார்க்கமாக இங்கே வந்தார்கள் என்பது அறியல, அறியப்படாத ஆச்சரியமாக இருக்குது. அதை தவிர நம்முடைய கோட்டை குத்திரங்கள்லாம் இடிச்சுட்டு உள்ளே வேற வந்துட்டாங்க. உள்ளே வந்து நம்ம சைன்யங்களெல்லாம் வந்து அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், என்னையும் ஜெயித்து விட்டார்கள், பெருமானே உன் கருணை வேண்டும் என்று நந்தியம்பெருமான் விண்ணப்பிக்கவும் பெருமான் புன்னகை பூத்தாரா, வந்திருப்பது யாருன்றி நீ உனக்கு யோஜனை பரல வரலையா நந்தி, எந்த அம்பாளுக்கு நான் ஆகமங்களை உபதேசம் பண்ணும்போது நீ பக்கத்திலே இருந்து கேட்டாயோ, அவளை தவிர யாரால இங்கே வர முடியும், அவளை ஒருத்தினால்தான் கைலாசத்துக்குள்ளே இவ்வாறு சுதந்திரமாக வர முடியும், முன்னறிவிப்பு இல்லாமல் இங்கே வரக்கூடிய அவளை ஒருத்தி தான் என்று சொல்லி அவளை நாம் ஆட்கொள்வோம் என்று சொல்லி சாமி போய் காட்சி கொடுத்தார். சண்டை போட வந்திருக்கிற அம்பாள் முன்னாடி நின்று பெருமான் காட்சி கொடுத்தார். சாமியை பார்த்த உடனேயே அம்பாள் என்ன பண்ணா, சொக்கி விட்டாள். கையில் இருக்கிற வில்லுலேருந்து அம்பை போடுறதுக்கு அவளால் முடியல. பரம சுந்தர சுரூபமாக சுவாமி வந்து நின்றுன அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு நோக்கிய பண்ண இவளுடைய வீரமெல்லாம் போய்விட்டது, நானி நின்றாள் என்று பார்க்கின்றோம். பெருமானை எவ்வாறு அவள் பார்த்தாள், ஒற்றை வார்கழல் சரணமும் பாம்பு அசைத்து உடுத்த வெம்புலி தோலும். பெருமானுடைய வலது காலில் மட்டும் வீர தண்டை அணிந்திருக்கிறார், இடது கால் அம்பாளுடைய கால் போலவே இருக்கு, மென்மையான காலாக இருக்கு. அவர் பாம்பு அவருடைய இடுப்பில் இருக்கிற புலித்தோல் நெகிழாமல் பாம்பு ஐந்தலை பாம்பு ஒன்றின பெல்ட்டாக கட்டி தலகிழ தொங்க விட்டு கட்டியிருக்கார். பாம்பினுடைய வாழை கொண்டே பாம்பு கழுத்த சுருக்கு போட்டிருக்கு, அஞ்சு தலையும் கீழே நாக்க தொங்க விட்டு விஷத்தை கக்கிண்டு இருக்கு. அந்த புலித்தோலை இடுப்பில் வாறு கட்டியிருக்கிறார். கொற்ற வான்மழு கரமும், யாரையும் எதிர்த்து வெல்லுகின்ற ஒளி மிகுந்த பரசு என்ற ஆயுதம் கோடரி, அதே வலது கையிலே தங்கியிருக்கின்றார். வெண்ணீர் அணி கோலமும், சிரசிலேருந்து பாதம் பரியந்தோ முழுநீரு பூசிய முனிவனாக திருநீர் சன்னித்தமே நீ உத்தூலனம் பண்ணிக்கொண்டு திரிபுன்ற தரணம் செய்து கொண்டிருக்கின்றார். நூல் மார்பும், ஒன்பது வடமாகின்ற பூநூல் அவருடைய மார்பில் இருக்கு, ஒன்பது வடம். கற்றை வேணியும், ஒன்பது ஜடை, அந்த ஜடைய முடியாகத்தானே கிரீடம் போல கட்டி முடித்திருக்கின்றார். தன்னையே நோக்கிய கருணை செய்ய திரு நோக்கும், அம்பாளை அன்போடு பார்க்கிறார், வேற எதையும் பார்க்காம, சுத்துமுத்தும் பார்க்காம அம்பாளையே பார்க்கிறார். உன்னை பார்க்க வந்தேன், நீ என்னை பார்ப்பாயா என்பது போல கண்ணால பேசுற அம்பாள்கிட்ட. பெற்ற தன்வல பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள். இவ்வாறு கைலாசத்திலே தன் வலது பாகமாக இருந்த பெருமானை முன்னே கண்டாள். அவர் வலது பாகமாக இருக்கும்போது கடைக்கண்ணால் தான் பார்க்க முடியும், இப்பொழுது எதிரே இருக்கும்போது இரண்டு கண்ணாலும் பார்க்கலாம். இது ஒரு பெரிய பாக்கியம், பெருமானை முழுவதுமாக பார்க்கின்ற ஒரு பாக்கியம். தன்னுடைய வலது பகுதியே தனித்து பார்த்தாள். பார்த்தவுடனே கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது. பெருமான் இவளை பார்த்து, இவள் பெருமானை பார்த்த அளவிலேயே மும்முலைகளாக இருந்த அந்த மீனாட்சியினுடைய நடுஸ்தனம் என்பது மறைந்து எல்லா பெண்களைப் போல் அவள் ஆனாள். உடனே நாணத்தினாலே பூமியினை கால் கட்டை விரலினாலே நோண்டி கொண்டு தலை கவிழ்த்து கொண்டு இருந்தாள். சுவாமி சொல்றார், மின்னலை போல இருந்தாளாம், மின்னல் வானத்திலே தோன்றி பூமியிலே முடியும், அதே போல மீனாட்சியானவள் இருந்தாள். அப்பொழுது சுமதி என்ற அந்த மந்திரி, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்பது புரிந்து விட்டது, மாப்பிளம்மா மாப்பிள்ளை யாருன்னு தெரியாத நமக்கு தேடிட்டு வந்தோம், அம்மா அங்கே மதுரையில் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க, இம்மிடியட்டாக நான் வந்து அம்மாவுக்கு செல்லில் சொல்லிடுறேன், மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு, நம்ம மாப்பிள்ளை என்று நினைவூட்டினார். அது அம்பாளுக்கு தெரியாது என்பது இல்லை, ஒருத்தர் அதை வழிமொழியணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இவன் தான் தன்னுடைய கணவன் தெரியுது, வீட்டில் இருக்கிற பெரியவா வந்து இவன் தான் உன் கணவன், முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தத்தில் உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லணும், அதை கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதனால இவர் தான் நம் வீட்டு மாப்பிள்ளை என்று சுமத்தி அறிந்த காரணத்தினாலே அம்பாளுக்கு சொன்னானா. ஆகவே மண்ணிலே பிறந்தால் தெய்வங்களுக்கும் துணை செய்கின்ற மானுடர்கள் தேவை. உடனே சுவாமி சொன்னார், அம்பாள் ஒன்றுமே பேசலை, என்ன காரணம், சுவாமியை பார்த்தாச்சுன்னா அந்த காலத்திலலாம் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள்லையும் பேசியிருக்க மாட்டார்கள், கணவனுக்கு ஏற்ப நடந்திருப்பாங்களே தவிர. இங்கே பாட்டிலாம் கேட்டால் 50 வருஷம் கல்யாணம் ஆகிடுத்தே பாட்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகிடுத்த பாட்டி, இன்றைக்கு இப்போ கூட தாத்தாட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறீங்களே, இந்த காலத்தில் 10 நிமிஷம் பேசுகிற டைம் தான், அந்த காலத்தில் நாங்கள் மொத்தமே பேசியிருப்போம், பேச்சுக்கே வழி இல்லை. அப்படி பெருமானை பார்த்து பிராட்டி பேசாது இருந்தாள். சுவாமி தான் பேசுகிறார், என்ன சொல்கிறார், என்றைக்கு நீ கைலாசத்தை விட்டுட்டோ காஞ்சன மாலைக்கு பெண்ணாக பிறக்கணும்னு மதுரைக்கு போனையோ, அன்றிலிருந்து நான் உன்னிடம் இருப்பது மட்டும் இல்லை, என்னைக்கு நீ மதுரையை விட்டுட்டு திக்விஜயம் பண்ணணும்னு புறப்பட்டையோ அப்போ நான் மதுரையை விட்டுட்டு உங்க கூட வரேன். நீ கைலாசத்துலேருந்து இங்கே போகும்போது நான் கைலாசத்தை விட்டுட்டு வர வேண்டியிருக்கேன். நீ மதுரையை விட்டுட்டு புறப்படும் போது நான் மதுரையை விட்டுட்டு வர வேண்டியிருக்கேன். இப்படி நீ எங்கே போனாலும் நான் உங்க கூடவே வர வேண்டியிருக்கேன். இது என்னுடைய நிலையாக இருக்கின்றது என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜயங்குறித்து எழுந்து போந்தனை. நீ திக்விஜயத்திற்காக எப்பொழுது மதுரையிலிருந்து புறப்பட்டாயோ சொக்கலிங்கமாகின்ற யாம் உன் கூட வருகின்றோம். இதுதான் ரகசியம். சொக்கநாதபுரமாகின்ற நான் உன் கூடவே வந்திருக்கிறேன். நீ சண்டை போட்டு ஜெயிச்சா நினைச்சுக்காத, வெற்றியெல்லாம் என்னால் வந்தது. யாமும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு உனை விடாது அடுத்து வந்தனம். உன்னை பிரிய மனமில்லாமல் மதுரை விட்டு நான் உன் கூடவே வந்திருக்கிறேன். உன்னை தொன்று தொட்ட நான்மறை உரை வழிபடு சோமவாரத்து ஓரை நன்று தொட்ட நாள் மனம் செய்யவருதும் என் நகர்க்கினி ஏகன்றான். வேத விதிப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகின்ற திங்கட்கிழமை நல்ல முகூர்த்தத்துக்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை, ஏதோ ஒரு திங்கட்கிழமை இல்லை, அந்த வருகின்ற திங்கட்கிழமையில நல்ல முகூர்த்தத்திலே நல்ல ஹோரையிலே உன்னை கைப்பிடிப்பதற்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன். ஆகவே நீ மதுரைக்கு திரும்புவாயாக என்று பெருமான் அவளுக்கு ஆணையிடுகின்றார். பெருமாட்டியே என்ன பண்றா, மதுரைக்கு வந்து சிறப்பாக சேர்ந்தாள். சுமதி வாயிலாக பெருமானுடைய அருளை கேட்ட காஞ்சன மாலை மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாக எல்லா அந்த ராஜ பிரதானிகளையும் மக்களையும் வந்து வாழ்த்தி அவர்களுக்கு வேண்டிய பரிசுகள்லாம் நல்கி அவர்களை வந்து திருமண காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக தூண்டி விடுகின்றாள். திருமண தயாரிப்புகள்லாம் ஆகின்றன. முதல்ல என்ன பண்ணுறாங்க, தயாரிப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் போஸ்டல் டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தேசத்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் ஓலை போக்கினார்கள். அதில் பிரம்ம விஷ்ணு உத்தரவுகளுக்கு நேரடியாகவே ஓலை போக்கினார்கள். பெண் வீட்டிலிருந்தும் அந்த மூன்று தேவர்களுக்கும் ஓலை போகுது, சாமி வீட்டிலேருந்தும் போகுது, கைலாசத்துலேருந்தும் ஓலை போகுது. மணமுரசு அறைந்து மதுரை முழுவதும் அறிவித்தார்கள் வருகின்ற திங்கட்கிழமை மீனாட்சி கல்யாணம் என்று சொன்னார்கள். மகளிர்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்காரர்கிட்ட ஒரே சண்டை, மீனாட்சிக்கு கல்யாணம், இந்த பழைய நகையெல்லாம் வேணாம், உங்களுக்கு வேண்டிய யாராக இருந்தால் கொடுத்துருங்க, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு வேணாம், எங்களுக்குலாம் புது நகை தான் வேணும். மீனாட்சி கல்யாணத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் புது நகை போட்டுட்டு தான் போனோம், பழைய நகை வேணாம். எல்லா இடத்துலையும் ஒரே சத்தியாகிரகம், அதனால் எல்லா கடையிலையும் ஒரே கூட்டம். கல்யாணத்துக்கு நகை போட்டுக்கிறதுக்காக பெண்கள் கூட்டம், எல்லாம் வீட்டுக்காரங்கள்லாம் பிளாங்க் செக்காக எழுதி கொடுத்துட்டாங்க, ஏடிஎம் கடை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. புதுசு புதுசாக நகை வாங்கிக்கிறாங்க, புதுசு புதுசாக பட்டு பாவாடைகள் பட்டு துணிகள் வாங்கிக்கிறாங்க எல்லாரும் வேண்டியதான். குழந்தைகளுக்குலாம் புது புது வஸ்திரங்கள் தான், வீடுகளெல்லாம் புது வீடுகளை போல ஆக்குறாங்க. நகை வேணுங்க, வீட்டை புது வீடாக கட்டணும்னு சொல்லிடாதம்மா இந்த வீட்டுக்காரர் சொல்கிறார். வீட்டை புது வீடாக கட்ட வேண்டாம், ஆனால் புதுசாக கலர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். இந்த பழைய டியூப் லைட்லாம் வேண்டாம், இல்லை இந்த புதுசாக வந்திருக்கேன் போட்ட உடனே எரியுது, அது என்ன டியூப் லைட்டு, எல்இடி, அதான் மாற்றிடணும். என்ன காரணம்னா, நாலு பேர் நம்ம வீட்டில் சாப்பிட வருவாங்க இல்லையா, எத்தனை பேர் வருவாங்க மதுரைக்கு, எல்லாரும் ஒரே மண்டலத்துக்கு போக முடியுமா, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு தான் கூப்பிடணும். அப்போ வீடு புதுசாக தானே இருக்கணும், எல்லாம் புது கலர் வாஷ் பண்ணிடணும், வீடை புதுசாக ஆக்கிடணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீடும் புது வீடாயிடுது. எல்லா வீட்டையும் ஒரு வாரமாகவே அலங்காரம் பண்ணிட்டாங்க. வர திங்கக்கிழமை தான் கல்யாணம், திங்கக்கிழமை தான் கல்யாணம், எட்டிலேருந்து வரவங்கள்லாம் திங்கக்கிழமைக்கு நேரம் வந்து சேருவாங்களா, பஸ்ஸு கிடைக்கணும், ட்ரெயின் கிடைக்கணும், ரெண்டு நாள் முன்னாடி கூட வருவாங்க, வந்தால் தங்கணும். மீனாட்சி கல்யாணம் பார்க்குறதுக்காக நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க என்று சொல்லி வீடுகளெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, மகர தோரணங்கள் அலங்காரம். அப்புறம் பொதுவாக வருகின்ற மக்கள் தங்குவதற்கு மண்டபங்கள் வேண்டுமே என்று அரசாங்கத்திலிருந்து புதிய மண்டபங்கள் அமைக்கிறார்கள். மீனாட்சி கல்யாணம்னா அங்கங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், மக்கள் தங்குவதற்கான மண்டபங்கள் மட்டும் பத்தாது. ஆகவே பொழுதுபோக்கிற்காக ஆடல்களும் பாடல்களும் நாடகங்களும் நிகழ்கின்ற அரங்கங்கள் நிறையா புதுசாக கட்டிட்டாங்க. அந்த அரங்கங்கள் தூரம் ஓவியங்கள் புதுசாக எல்லாம் ஆயில் பெயிண்டிங் தான். அதை தவிர வேள்வி மண்டபங்கள், அனுஷ்டாத்தாக்களாக அக்னிஹோத்திரிகளாக வேதம் படித்த அந்தனர்கள்லாம் வருவாங்க, அவங்க தங்கிறதுக்கு ஆச்சாரமாக கிணற்றோடு கூடிய மண்டபங்கள், அவள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள்லாம் இருக்கணும். யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும், ஒரு வாரத்துக்கு கூட எல்லாம் ரெடி பண்ணணும். வீடியோக்காரங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தரணும். எல்லாரையும் ஒட்டுமொத்த ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வசதியாக இருக்குது, இன்னொருத்துக்கு வசதியாக இருக்காது, அவங்க சட்டை பண்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க, திரும்ப சட்டை பண்டை போட மாட்டாங்க, யார் யாருக்கு எது வசதியோ அதுக்கு வசதியாக இருக்கணும். ஏன்னா கல்யாணம்ங்கிறது பொது காரியம், வேள்வி மண்டபங்கள் எல்லாம் அமைத்தார்கள். இப்படி மதுரையே புது நகரம் போல ஆயிடுத்து. முன்பு தாத்தா குலசேகர பாண்டியன் கட்டின மதுரையான்னு தெரியல, இப்போ மீனாட்சி காலத்தில் மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து. கல்யாணத்துக்காக ஒரு நாள் குத்துக்காக கல்யாணத்துக்காக மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து. அப்புறம் சரி எல்லாம் பண்ணி மீனாட்சியும் அந்த கைலாசபதி ஆகின்ற மாப்பிளையும் சேர்ந்து உட்காருவாங்கள்ல அந்த ஆதி பூமிங்கிற திருமண மேடை, அந்த மேடையில் ஒரு தவிசு ஒரு ஆசனத்தில் பொண்ணு மாப்பிள்ள உட்காரும், அந்த ஆசனம் சிறப்பாக இருக்கணும், அதை பார்த்தவங்க இதே மாதிரி எந்த கல்யாணத்துலையும் பார்க்கல, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி செம்பொன்னால் ஆகிய உருக்கிய தங்கத்தினால் ஆகிய ஒரு ஆசனம் இருக்கை அமைத்தார்கள். அந்த ஆசனத்துக்கு வேதாங்கங்கள் ஆறுமே கால்களாக அமைந்தன, அருகார் பீடம். அதில் ஓங்காரம் என்ற எழுத்தே அதனுடைய அந்த பலகையாக ஆயிடுதான். அப்புறம் நான்கு வேதங்களும் அந்த பலகை ஊஞ்சலாகவும் பயன்படட்டும் என்று சொல்லி சாமி அம்பளை வச்சு ஊஞ்சலாடுவதற்காக முத்து தாம்பு கயிறாக அந்த வேதங்கள் மாறின. அப்புறம் அந்த பலகை எடுத்துன்னு வந்து ஆதிபூமியில் போட்டுக்கலாம். அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய மீனாட்சியும் சொக்கநாதரும் மட்டும் அமரக்கூடிய ஒரு பலகையானது தயார் பண்ணப்பட்டது, வேற யாரும் அதை தொடமாட்டாங்க. அப்படிப்பட்ட மனமேடை. அப்புறம் எல்லா தேசத்து மன்னர்களும் வந்து சேர்ந்தார்கள். அதில் சிலர் யார் யாருன்னு கேட்டால், கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள் சைனாலேருந்து வந்திருக்காங்க, சாளுவர், மாளவர், காம்போஜர், காம்போஜம்னா அஸ்ஸாம், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கனர், விராடர்கள், மராடர்கள், கர்நாடகர்கள், குருநாடர்கள், கலிங்கர், சாவகர், சாவகர்னா ஜாவா இந்தோனேஷியா, கூவிலர், ஒட்டியர், கடாரர்கள், காந்தாரர், காந்தாரனா ஆப்கானிஸ்தான், குலிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொல்லர்கள், கல்யாணர், தெலுங்கர், கூர்ஜரர், மச்சர்கள், மிலேச்சர்கள் நான் அரேபியா, செஞ்சையர், இன்னும் நிறைய தேசத்துக்காரங்க, நூற்றுக்கணக்கான தேசத்துலேருந்து மன்னர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் மீனாட்சி கல்யாணத்துக்காக கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள்லாம் அவர்களுக்கு ஏற்ற உணவு வகைகளை உண்டு அவர்கள் இன்பமாக வாழ்வதற்கு மண்டபங்கள் அமைத்திருக்கிறார்கள். இது மதுரை இவ்வாறு ரெடி ஆகின்றிருக்கு. கைலாசம் எப்படி ரெடி ஆகின்றிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் மாப்பிள்ளை வீடு ரெடி ஆகணும் இல்லையா, அங்கேருந்து அவர் வருவார். திருமணம் எப்பொழுதுமே பெண் வீட்டில் தான். கைலாசத்தில் நந்தி திருமூர்த்திகளை நினைச்சாராம், மனசார நினைச்சு சங்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு கணநாதரை கூப்பிட்டு பிரம்ம விஷ்ணு உத்திரர்களுக்கு முதல் இன்விடேஷன் அனுப்பிச்சார். சுவாமிக்கு கல்யாணம்னா அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தார், சோபனம் கூறி விடுத்தார். ருத்ரகணங்கள்லாம் இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய கீழே காலாகிரி ருத்ரர் இருக்கார், அந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில் இருக்கார். அவர் லோகத்தில் அவரை சுற்றி 10 ருத்ரர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி ருத்ரகணங்கள் காவலாக இருக்கின்றார்கள். அதே போல் மேலையும் உத்தர திக்பாகத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா ருத்ரகணங்களும் சாமிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு எல்லா கைலாசத்துக்கு வந்து விட்டுறேன். கைலாசம் ரொம்ப வழியுது. அப்புறம் அங்கிருந்து இவர்கள்லாம் புறப்பட்டு மதுரைக்கு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். குபேரன் வந்தார். சுவாமிக்கு மாப்பிளைக்கு அலங்காரம் பண்ணணுமே, யார் அலங்காரம் பண்ணுறது? என்றைக்குமே மாப்பிளைக்கு அலங்காரம் மாப்பிளை தோழன் தான் பண்ணணும். குபேரன் சுவாமிக்கு தோழன்ற காரணத்தினால குபேரனே பெருமானை தலைமுதல் கால் வரை தொட்டு அலங்கரிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இது மீனாட்சி கல்யாணத்தில் சொல்லப்பட்டது. பார்வதி கல்யாணத்தில் கலைதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி கடைசி வரையும் அந்த பஸ்ம ருத்ராட்ச தாரியாக சர்ப்பாபரணராக தான் இருந்தாராம், அலங்காரமே பண்ணிக்காமல் சோம்பேறியாக இருந்தார். சில பேர் ட்ரெயின் கிரீன் சிக்னல் போட்ட அப்புறம் தான் வீட்டிலேருந்து புறப்படுவாங்க, சூட் கேஸ் எடுத்துட்டு ஓடி போய் ட்ரெயினில் ஏறுற மாதிரி. சுவாமி அதே மாதிரி முகூர்த்தம் வர வரையும் உட்காந்துட்டே இருந்தார் ஹிமாவனுடைய வீட்டுக்கு போகாமல். உடனே சப்த மாதர்கள்லாம் சுவாமியுடைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிவாலயத்திலையும் சப்த மாதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஓடி வந்தாங்களாம், கனமான பொட்டியெல்லாம் தூக்கின்னு ஓடி வந்தாங்களாம். நீங்கள்லாம் ஏன் இந்த பொட்டியை தூக்கின்னு ஓடி வரீங்கன்னு சுவாமி கேட்டாரான். இது முழுக்க எங்கள் நகை இருக்குது, நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக தரல, முகூர்த்தம் முடிகிற வரையும் இந்த நகைகளை போட்டுக்குங்க, முடிஞ்சப்புறம் திருப்பி கொடுத்துருங்க பெருமானே. என்ன காரணம், அவங்களுக்குலாம் சுவாமி நிறையா நகை போட்டுக்கணும் பார்க்கணும்னு ஆசை, அதனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் நகைகளெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, சப்த மாதங்கள் கொடுக்கும் சுவாமி என்ன பண்ணார், இவ்வளோ நகையை நான் போட்டுட்டேன்னா முகூர்த்தம் லேட் ஆகிடும், நானே ரொம்ப லேட் பண்ணிட்டேன், முகூர்த்தம் லேட் ஆகிடும், இதெல்லாம் எடுத்து எதை எங்கே போட்டுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் ஸ்திரீகளுடைய நகையாக இருக்குது, ஆனால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நடராஜா கோயிலில் சுவாமிக்கு சாத்துறதுன்னு நகை கொடுத்துருப்பா, அது தீட்சால் அன்றைக்கி தான் சுவாமிக்கு சத்துவா, ரெண்டு நாள் கழிச்சு அம்பாளுக்கு சத்துருவா, அம்பாளுக்கு சத்துன்னு ஒரு நகை கொடுத்துருப்பா, கொடுத்தவா சுவாமிக்கு சத்துருவா, அம்பாளுக்கு இடுப்பில் சாத்தனமும் கொடுத்தப்பட்ட ஒரு நகை ரெண்டு நாள் கழிச்சு சுவாமிக்கு சிரசில் சாத்தப்பட்டிருக்கும், எப்படி சாத்தினாலும் ரெண்டு பேருக்கும் நன்னாயிருக்கும், அழகே வடிவமாக இருப்பதுனால எந்த நகை அவள் உடம்புல எந்த இடத்துக்கு போனாலும் பொருத்தமாக ஆகிடும். பூஜைக்காரன் அது பொருத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவன் கற்பனை பண்ணி சாத்துறதுனால அது பொருத்தமாக ஆகிடும். அதனால் சுவாமி என்ன பண்ணார், இது ரொம்ப லேட் ஆகிடும் எல்லா நகையும் எடுத்து பார்த்து சாத்திக்கிறதுன்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும், மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்க என்னாரா, கண்ணை மூடி திறங்க என்னாரா, கண்ணை மூடி திறந்த உடனே சுவாமி எப்படி இருந்தார், தலையிலேருந்து கால் வரை இருக்கிற அத்தனை பாம்புமே நகைகளாக ஆகிவிட்டனே, எல்லா பாம்பும் நகையாக இருக்குது, எல்லாம் கரெக்ட் சைஸுக்கு இருக்குது, அட்டிகைனா கழுத்தை ஒட்டி இருக்குது, ஹாரம்னா கரெக்டாக தொப்புள் வரையும் இருக்குது, தோல் தோளில் இருக்கிற பாம்பு தோல் வலையாக இருக்குது, முன்கையில் இருக்கிற பாம்பு கங்கணமாக இருக்குது, அப்போ பிறந்த ஒரு குட்டி பாம்பு விரலில் மோதிரமாக இருக்குது, காலில் ஒரு பாம்பு சதங்கையாக இருக்குது, எல்லா பாம்பும் எல்லா இடத்துலையும் இருக்குது, கை சரியாக இருக்குது, கால் சரியாக இருக்குது, ஓடுற பாம்பெல்லாம் சரின்னு பலவிதமான ஆபரணங்கள். அப்படியே சுவாமி போய் பார்வதி விவாகம் நின்றாருன்னு காளிதாசர் சொல்றார். கும்போதரன் அப்படின்னு ஒருத்தர், குண்டோதரன் வேறு கும்போதரன் வேறு. அந்த கணம் என்ன பண்ணார், அவர் தான் எப்பொழுதுமே சுவாமிக்கு சுவாமி ரிஷபத்தில் ஏறும்போது வளைஞ்சு போகிறான். அவர் முதுகில் சுவாமி காலை வச்சு அந்த ரிஷபத்தில் ஏறி உட்காந்துட்டார். ரிஷபாரூடராக சுவாமி ஆகி என்ன பண்ணார், பவனியாக வரப்போகிறார். கைலாசத்துலேருந்து மதுரைக்கு பவனியாக வரப்போகிறார். ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே, இவ்வளோ டிஸ்டன்ஸை சுவாமி எந்த எத்தனை நேரத்தில் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த ரிஷபம் இருக்கே கடிய விடை, அதை போல் ஃபாஸ்ட்டாக எதுவும் போகாதான். அது தர்மமே வடிவான விடை, அது எப்பொழுதுமே நினைத்த நேரத்திலே அது வந்து சென்று சேர்ந்துடும். அதனுடைய ஸ்பீடை சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு புறப்பட்டு நேற்றுக்கு போய் சேர்ந்துடும், அவ்வளோ ஸ்பீடு இருக்குது. இன்னைக்கு மதுரையில் புறப்பட்டு நேற்றுக்கு மெட்ராஸ் போயிடும், அந்த அளவு ஸ்பீடு. அந்த ரிஷபத்தில் அவர் ஏறிண்டார். அப்போ பக்கத்தில் தேவர்களாக வரார்கள். அந்த ரிஷபத்தில் அவர் ஏறும்பொழுது கைலாக கொடுத்து ஏற்றினார்கள் யார், பிரம்மாவும் விஷ்ணுவும். பிரம்மா வலது பக்கம் இருந்தார், விஷ்ணு இடது பக்கம் இருந்தார். சுவாமியுடைய கையை பிடிச்சிட்டார், எங்கள் கையை தொட்டுட்டு ரிஷபத்தில் ஏறுங்கன்னு சொல்லி. இந்திரன் மணிக்கலாஞ்சி அப்படிங்கிற அந்த பெருமானுடைய முகவாசம் எந்துகின்ற அந்த பெட்டியை வந்து தாங்கிறார். ஈசானன் பொன் அடைப்பை வெத்தலபாக்கு பெட்டியை தாங்கிறார். மருத்துக்கள் காற்று தேவர்கள்லாம் ஆலவட்டம் வீசுகிறார்கள். வருணன் தூபம் போட்டுட்டே வரார். நிறுத்திங்கிறவர் என்ன பண்ணுறார், சுவாமிக்கு கண்ணாடி காட்டுறார். சுவாமி அப்ப நிறுத்தின்னு கூப்பிடுவார். சுவாமியோட ரெண்டதை பார்த்து அப்படி இங்கே ஸ்டைல் பண்ணிக்கிறார் சுவாமி. இங்கே இங்கே ஏதாவது தெரியுதா, இது இதை சரி பண்ணிப்போம் அப்படின்னு. மீனாட்சி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறார், அதனால் இங்கே எங்கேயாவது வேர்த்திருக்கா கர்ச்சி பண்ண ஒருத்தர் கொடுக்குறார் அது ஒத்திக்கிறதுக்கு. மாப்பிள்ள அந்த ஒரு நாள் தான் இதெல்லாம். நிறுத்தி என்ன பண்ணுறாரு, அப்பப்போ கண்ணாடி காட்டுறார் சுவாமிக்கு. குபேரன் போகிற வழியெல்லாம் செல்வத்தை இறைக்கிறார். சுவாமி வரார் பவனி. இன்றைக்கும் திருவாரூர் தியாகராஜா புறப்பாடும் போது கொஞ்சமாவது தங்க காசு மணிகளையும் கீழே போடுவா, அது திருப்பி எடுக்க மாட்டாங்க, யாரும் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் இருக்குது, இப்போ அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சுவாமி வர வழியெல்லாம் தனங்களை தூவுறார், வேண்டியவா எடுத்துக்கலாம். புஷ்பத்தை தூவுற மாதிரி தான் தனத்தை தூவுறார் குபேரன். யமன் என்ன பண்ணுறார், காவல் பண்ணிட்டே வரார். சுவாமி கிட்ட யாரும் வந்துடாம, சுவாமியை தொட்டுடாம, மேலே இடிச்சுடாம. பாம்புகள்லாம் மணி விளக்குகள் ஏந்தி கொண்டு வருகின்றன. வேதம் பெருமானுடைய திருவடியை பாதுகையாக இருந்து சுமந்துட்டு இருக்கு, சுவாமி காலில் ஒட்டின்னு இருக்கு. பளபளையான ஒரு செருப்பு பண்ணிருக்கார் சுவாமி, புது செருப்பு. அது என்னன்னா வேதம் தான் அந்த செருப்பு. நவ தீர்த்தங்களும் கவரி போடுகின்றன. குண்டோதரன் அவர் தான் கொடை பிடிக்கிறார். புஷ்பதந்தன் ஒருத்தர், ரொம்ப அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். புஷ்பநந்தன்கிறவர் யாருன்னா, அவருடைய கதை அவசியம் நம்ம கேட்கணும். அவர் சுவாமிக்கு வேதோக்தமான அவருடைய மகிமைகள் எல்லாம் ஒரு பாடலாக பாடிட்டு வரார் அப்படின்னு பரஞ்சோதி முருகன் சொல்கிறார். இதை அவசியம் சொல்லணுங்கிற எண்ணத்திலே சொல்கிறார். அவர் பெருமானை விட்டு பிரியாத ஒரு கணத்தில் இருக்கார். அவர் பரம சிவபக்தர், அவர் ஒரு கந்தர்வர். அவர் ஆகாச மார்க்கமாக வரார். கந்தர்வர்கள்லாம் பறந்து வரக்கூடியவர்கள், அவனை செமி ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். பூமியில் ஒரு இடத்துல ஹிமாலயத்தில் ஆயிரக்கணக்கான பூக்களை வச்சு ஒரு நந்தவனத்தில் வளர்த்துருக்கா, ஒரு ராஜாங்கத்தில் அது இருக்குது. அதை பார்த்தோன்ன பண்ணுறார், பூவெல்லாம் பார்த்தோன்னா சிவபூஜை பண்ணணுங்கிற ஆசைப்பட்டு அந்த பூவெல்லாம் திருடி சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூவுக்கு அந்த தோட்டத்துக்கு நிறையா காவல் போட்டிருக்கான், எல்லா திக்கிலையும் காவல் போட்டிருக்கான் ராஜா. அப்போ காவல்காரன் கண்ணில் படாமல் இவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு பூவெல்லாம் பறித்து சிவபூஜை பண்ணுறார். பூவெல்லாம் தானாகவே காணா போகிறது, பறிக்கிறவன் யாருன்னு தெரியல, பூ குறைஞ்சி போகிறது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனோடனே ராஜா என்ன பண்ணார், யாரோ ஒருத்தர் அமானுஷ்ய சக்தி கொண்டவர், தெய்வ சக்தி கொண்டவர் தான் இவர் திருடுறார், ஆகவே அவர் பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த புஷ்ப செடிகளை சுற்றி சிவநிர்மால்யமான வில்வத்தை போட்டு வச்சான். இவர் அந்த பூவை பறிக்கிற ஆர்வத்தில் சிவநிர்மால்யத்தை தாண்டி தாண்டி பூவை பறித்தார். சிவநிர்மால்யத்தை ஒருவன் தன்னுடைய பாதத்தினால தாண்டக்கூடாதுன்னு விதி. அதனால தான் அபிஷேக வேதியை தாண்டி பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி அந்த அபச்சாரம் அபராதம் நிகழாதவாறு கேரளத்தில் குறுக்க கயிறு போட்டிருப்பான். சுவாமியுடைய அந்தராளத்தில் மட்டும் பிரதட்சிணம் கிடையாது. அதாவது சுவாமியுடைய அந்த கோமுக தீர்த்தம் பூமிக்குள்ள குஹ்யமாக போயிட்டா பரவாயில்ல, பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரிகிறது அந்தராளம், அதாவது முதல் சுற்றுல அதில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த சுவாமியுடைய அபிஷேக தீர்த்தத்தை நம்ம பிரதட்சிணம் பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது காலால். அவருடைய நிர்மாலய புஷ்பத்தை காலால் தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினா என்ன ஆகும்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது. அந்த நிமிஷம் வரை இருக்கிற புண்ணியம் ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும். சமயத்தில் கம்ப்யூட்டரில் எல்லா மெமரியும் போய்டுறதில்ல, அப்புறம் திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், அது நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும், திரும்ப தான் புண்ணியம் புதுசாக தான் பண்ணணும். அது வரையும் படித்த படிப்பெல்லாம் மறந்து போயிடும், தபஸ் போயிடும், அது சிவநிர்மாலயத்தை தாண்டக்கூடாது. இது சிவனுடைய உத்கர்ஷத்துக்காக காட்டப்பட்டது, வேற எந்த தெய்வத்துக்கும் இது விதி கிடையாது. கேரளாவில் போய் பாருங்கோ, எந்த சுவாமி கோயிலாக இருந்தாலும் நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணலாம். குருவாயூரப்பன் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், எல்லா அம்பாள் கோயிலும் பிரதர்ஷனம் பண்ணலாம், பிள்ளையார் கோயில் பிரதர்ஷனம் பண்ணலாம், ஐயப்பன் கோயில் பிரதர்ஷனம் பண்ணலாம், சிவன் கோயிலை மட்டும் பிரதர்ஷனம் பண்ண முடியாது, அந்தராளத்தை பிரதர்ஷனம் பண்ண முடியாது. அது என்னென்னா, அவர் தான் பெரியவர்னு காட்டுறதுக்காக ஒரு வித்தியாசத்தை காட்டிருக்கார். இவாளெல்லாம் விட அவர் பெரியவர், இவாளுக்கு சமமாக அவரை நினைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காகவே லௌகிகமாக அதை காமிச்சிருக்கேன். அப்போ இவர் அந்த தன்னை அறியாமல் பண்ணிட்டார். தெரியாமல் தொட்டாலும் வந்து நெருப்பு சுடும், தெரியாமல் குடித்தாலும் தேன் திதிக்கும், தெரியாமல் மூந்து பார்த்தாலும் புஷ்பம் கமகமன் இருக்கும், தெரியாமல் தொட்டாலும் ஐஸ் ஜில்லுன்னு தான் இருக்கும். அதனால் தெரியாமல் பண்ணினாலும் பாவத்துக்கு பலன் உண்டு. அதனால் இவருடைய தபஸ் போய் இவருடைய ரூபம் தெரிஞ்சுடுத்தோ, காவக்காரன் பிடிச்சிட்டான், கையங்களவுமா கொண்டு போய் ராஜா மட்டும் நிறுத்திட்டான். இவருடைய சைவ வேஷத்தை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணார், நீங்கள் என்னை கேட்டே இந்த பூவை பறிச்சிருக்கலாமே, ஏன் திருடினேள் அப்படின்னு கேட்டுவிட்டு விட்டுட்டான், தண்டிக்காமல் விட்டுட்டான். உடனே இவருக்கு அவமானமாக போயிடுது. அவமானம் போய் என்ன பண்ணார், ரெண்டு தப்பு, ஒன்று ராஜாவினால் மன்னிக்கப்பட்ட அவமானம், இன்னொன்று சிவநிர்மாலயத்தை தண்டின தோஷத்தினால இவருடைய புண்ணியம் போய் இவருடைய அமானுஷ்ய சக்திகள்லாம் போயிடுத்து. அந்த சக்திகளை மீண்டும் பெறுவதற்காக என்ன பண்ணார், தன்னுடைய சகாக்கள் அவர் சுகுருத்துக்கள்லாம் சொன்னதின்படி பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சிவ மகிமன ஸ்தோத்திரம்னு வேதத்தில் 32 ஸ்லோகங்கள்னால பெருமானை பாடினார். அதுதான் சர்வ சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனால் ஒரு கந்தர்வனால் பண்ணப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லேயே மிக முக்கியமான ஸ்தோத்திரம்னு சிவ ரகசியங்கிற இதிகாசம் அதை வச்சுட்டுருக்கு. சிவ மகிமன ஸ்தோத்திரங்கிற ஸ்தோத்திரம் அது தமிழில் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதுதான் இவர் சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர், அந்த ஸ்தோத்திரத்தை பாடிண்டே புஷ்பதந்தர் வரார். நந்தியம்பெருமானுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், புஷ்பதந்தர் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண உடனேயே அவருடைய பழைய சக்திகள்லாம் வந்துடுத்து. வந்தோடனே ஆஹா, பெருமான் நம்மளை மன்னிச்சுட்டார், அந்த தோஷம் போயிடுத்து, நம்ம பழையபடியே ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் சுவாமிகிட்ட போய் சொல்லி காமிக்கணும், கைலாசத்துக்கு போய் நேரம் போய் சுவாமி சந்நிதியிலே பாடணும் அப்படின்னு நினச்சிட்டு கைலாசத்துக்கு வந்தாராம். கைலாசத்துக்கு வந்தால் வாசலில் அதிகார நந்தி இருக்கார். அவர் எங்கள் ஊரில் பிறந்தவர். எங்கள் ஊர் எது, திருவையார். அந்த திருவையாறுலாம் நந்தியம்பெருமான் பிறந்தார். அந்த நந்தியம்பெருமான் தான் தட்சிண திக்பாகத்துக்கு காவல்காரராக கைலாசத்தில் இருக்கார். அவர் சொன்னார், பரமேஸ்வரனை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ப்பா, எங்கிட்ட சொல்லு, நீ வந்திருக்கேன்னு நான் அவர்கிட்ட சொல்லி உன்னை உள்ள விட விட்டப்புறம் உள்ள விட சொன்னப்புறம் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நந்தியம்பெருமான் நிறுத்தினார். புஷ்பதந்தர் சொன்னார், பரமேஸ்வரன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தான், பக்தாளுக்கு கிடையாது. நாங்கள்லாம் பரமேஸ்வரனை மறக்கிறதே கிடையாது, என்றைக்கோ பார்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் வந்தால் பரமேஸ்வரனே எங்களை பார்க்க விரும்பி தான் நாங்கள் வரோம், என்னை விட்டுடு உள்ள அப்படின்னார். அப்படியா, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நானும் உன்ன போல ஒரு பக்தன் தானே, அதனால் நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறதா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நான் சுவாமியை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், பரமேஸ்வரனுடைய மகிமையெல்லாம் சொல்லி, அவர் தான் பிரபு, அவருக்கு சமமாக யாரும் கிடையாதுங்கிறத வேதோக்தமான நியாயங்கள்லாம் நிரூபணம் பண்ணுற ஒரு வேத ஸ்துதி அது, அதை சுவாமிக்கு சொல்லி காமிக்கிறதா வந்திருக்கேன் அப்படின்னார். எங்கே அதை நீ சொல்லு, நான் முதல்ல நான் கேட்குறேன் அப்படின்னார் நந்தியம்பெருமான். உடனே அவர் சொன்னார், மகிம் நஃபாரம் தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னே எங்கேயோ கேட்டாமல் இருக்கேன்னு முதல் பாட்டை முழுக்க சொன்னாரா நந்திகேஸ்வரர். யாருக்குமே நான் சொல்லலை, நான் தான் எழுதினது, இது ஜெராஸ் காப்பி கூட எடுக்கலை, ரெக்கார்ட் கூட பண்ணலை, யாருக்கும் இமெயில் கூட அனுப்பலை, ஃபேஸ்புக்கில் கூட வரலை, இது யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலை, சுட சுட சுவாமிகிட்ட சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் கேட்டாராம். இது என்னப்பான்னு அவர் சிரிச்சாராம். நந்தியம்பெருமானுக்கு 32 தங்கப்பல், நந்தியம்பெருமானுக்கு 32 பல்லும் தங்கப்பல், அவருடைய ஜனனத்திலே தங்கப்பல், பல்லு விழுந்த தங்கப்பல் வச்சுக்கல, அவருடைய சிருஷ்டியிலேயே அவருக்கு பல்லு எப்படிப்பட்ட பல்லு, தங்கத்தினால பல்லு. அந்த ஒரு பல்லுல ஒரு பாட்டா இந்த பொறிச்சிருக்கு இந்த பாட்டு. இவர் பாடினது 32 பாட்டு, அந்த 32 பாட்டும் அந்த நந்தியமிகேசருடைய பல்லுல ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பாட்டா எழுதியிருக்கு. அவர் சிரிக்கும் போது இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணாரு, உங்களை பார்க்குற புண்ணியம் எனக்கு இருந்தா போறோம், பரமேஸ்வரன் பார்க்க நான் ஆசைப்படலன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், பரமேஸ்வருடைய மகிமை என்பது நாம் யாரும் உண்டாக்குறது கிடையாது, அவர் நமக்கு உணர்த்த நாம் உணர்வது தான், ஆகவே அவருடைய கிருப்பையினால தான் நீ அது பாடியிருக்கிற, அவருக்கு தெரியாமல் நீ பாடலை, உன்னை பாட வச்சதே அவர் தான், பாட்டு வித்தால் ஆடுவர் பாடாதாரே, அவர் பாட வச்சதுனால நீ பாடின, ஆகவே எல்லாமே அணு, அவருடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, நம்ம கைகாலால் நம்ம நீட்ட முடியாது, நம்ம வாய் பேசாது, நம்ம கண் பார்க்காது, எல்லாத்துக்கும் பரமேஸ்வருடைய கிருப்பை வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் பண்ணோன்னே ரொம்ப திருப்தனாக இருந்து, நீங்களே எனக்கு பரமேஸ்வரன், உங்களை பார்த்ததிலேயே நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்லி அவர் விடைபெற்று கொண்டார். அந்த புஷ்பதந்தன் தான் மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி கூட வரார், பக்கத்தில் வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்று புஷ்பதந்தர், இன்னொன்று ஆலாலசுந்தரர் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.